ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு கேன உபனிஷதம். இப்போ இந்த உபனிஷத்தில் கடந்த வகுப்புகள் மூலமாக மூன்று அத்தியாயங்களை நம்ம முடித்து விட்டோம். இப்போ இன்றைக்கு நம்ம நான்காவது அத்தியாயத்தை பார்க்க போகிறோம். இப்போ இந்த நான்காவது அத்தியாயம் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனதினால் தேடு அப்படிங்கிற மாதிரி தொடங்குது. இங்கே வந்து மனதினால் தான் தேட முடியும் என்பது மாதிரி தொடங்குது. அது எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம கடந்த கதை பார்த்தோம் இல்லையா, போன வகுப்பில் வந்து ஒரு கதை பார்த்தோம். இப்போ அந்த தேவர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் சென்று அந்த யட்சன் யார் என்று அறிய முடியாமல் தோல்வியிலே திரும்புகிறார்கள் என்று பார்த்தோம். அந்த தேவர்கள் வந்து புலன்கள் என்று பார்த்தோம். இறுதியாக வந்து அந்த தேவர்களால் முடியலன்ட்டு இந்திரனே போய் அந்த யட்சன் யார் என்று பார்க்க முயற்சி செய்தான். அவனாலும் முடியவில்லை என்று பார்த்தோம். அந்த இந்திரன் தான் மனம் என்று பார்த்தோம். அப்போ இதை நாம் பார்க்கும்போது இப்போ அந்த இறைவனை புலன்களாலும் மனதினாலும் நாம் அறிய முடியாது என்பது நன்றாகவே தெரிகிறது என்று இந்த உபனிஷத் சொல்ல வருது. இப்போ நம்ம மேலும் இந்த கதையை ஆராய்ந்து பார்க்கும்போது, இப்போ தேவர்களுக்கு இந்திரனான தலைவன் யாரு, மனசுன்னு பார்த்தோம் இல்லையா. அவன் வந்து யட்சனை பார்க்க செல்லும்போது யட்சன் மறைந்து விட்டான் என்று அந்த கதையில் வருகிறது. அப்போ அந்த இடத்துல வந்து உமாதேவி தோன்றினாள் அப்படின்னு தெரிஞ்சது. உமாதேவியை கண்ட இந்திரன் அந்த யட்சன் யார் என்பதை தேவியிடம் கேட்டு உண்மையை உணர்ந்து கொள்வதாக இனி வருகின்ற நான்காவது அத்தியாயத்தில் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஏன்னா அந்த யட்சன் யார் என்று அவனுக்கு தெரியவில்லை. யாருக்கு, இந்திரனுக்கு. அவனுக்கு முன்னாடி வந்துட்டு போன தேவர்களுக்கும் தெரியவில்லை. இப்போ வந்து அவன் அங்கே தோன்றிய உமாதேவி இடத்துல கேட்குறான், யார் அந்த யட்சன் என்று கேட்கிறான். அதை நம்ம பார்க்குறோம் இந்த அத்தியாயத்தில், அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ நாம் இந்த கதையின் வழியாக பார்க்கும்போது, இப்போ இந்த அனைத்து புலன்களுக்கும் தலைமையாக இருப்பது மனசு என்று நம்ம பார்த்தோம். அந்த மனதினால்தான் இறைவனை நாம் தேட வேண்டும். ஆனால் மனத்தால் இறைவனை அறிய முடியாது என்று சாஸ்திரம் சொல்லுது. அப்போ அதே மனம் தன்னுடைய வேலையாட்களான புலன்களை கொண்டு இறைவனை அறிய முடியுமா என்று பார்த்தால் அதுவும் கூட முடியாது என்று இதே சாஸ்திரம் நமக்கு சொல்லுது. அப்போ எல்லா உபநிஷதங்களும் ஒரே குரலில் இவ்வாறு தான் சொல்கின்றன. எப்படி சொல்லுகின்றன? நம்முடைய மனதினாலும் புலன்களாலும் இறைவனை அறிய முடியாது என்று சொல்கின்றன. அந்த அடிப்படையில் தான் நம்ம நேற்றைய கதையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தோம். அப்ப யட்சன் யார் என்று அறிய முடியாமல் தோற்று நின்ற இந்திரன் தேவியிடம் பிரார்த்தனை செய்தபோது யட்சனை பற்றிய உண்மையை அவள் தெரிவித்தாள். அதாவது மனத்தால் இறைவனை, அவரது உண்மை நிலையை அறிய முடியவில்லை. அதே மனம் தனது ஆற்றலின்மையை உணர்ந்து அந்த தூய அறிவாகிய பரமனிடம் தன்னை சமர்ப்பித்து சரணாகதி செய்தால் அந்த தூய அறிவாகிய பரமனே தன்னை அந்த மனத்தில் உயர் பரிமாணமாக விழுத்து கொண்ட புத்தியின் வாயிலாக காட்டி கொடுப்பார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இங்கே நம்ம வந்து இந்த பாடத்திட்டம், இந்த உபநிஷத் சொல்ல வர்ற சாரம் என்னன்னா, மனதினாலும் இறைவனை அறிய முடியாது, புலன்களாலும் இறைவனை அறிய முடியாது. ஆனால் மனதின் உயர் பரிமாண நிலையாகிய புத்தி சக்தியை கொண்டுதான் இறைவனை நாம் அனுபவமாக்க முடியும், அறிய முடியும் என்று சொல்ல வருது. இதுதான் உபனிஷத் சொல்ல வருகின்ற முக்கிய கருத்து. இதை நிறைய பேர் விட்டுடுவாங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கிய கருத்து. புத்தியினால இறைவனை தெரிந்து கொள்ளலாம் என்பது யாரும் சொல்ல மாட்டாங்க. சும்மா இறைவனை அறிய முடியாது, இறைவனை அறிய முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ நாம் இந்த உபனிஷத்தை படி பார்க்கும்போது, இப்போ நமது மனமும் உடலும் இயங்குவது யாரால் என்ற கேள்வியோடு தான் இந்த உபனிஷத்தம் முதல் முதல் ஆரம்பித்தது. ஆன்மாவே தான் இதற்கு ஆதாரமாக இருக்கிறது என்று இரண்டாவது மந்திரம் அதற்கு பதிலளித்தது. அந்த உபனிஷத்தினுடைய முதல் மந்திரம் கேள்வி கேட்டது, இரண்டாவது மந்திரம் வந்து பதிலளித்தது. இப்போ நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்திலும் ஒவ்வொரு செயல்பாட்டிலும் அதை உணர்பவனே உண்மையில் ஆன்ம அனுபூதி பெற்றவன் என்பதை இரண்டாவது அத்தியாயத்தில் நான்காவது ஐந்தாவது மந்திரங்களிலே நாம் நல்லா தெளிவாக தெரிந்து கொண்டோம். தூய அறிவாகிய பரமனிடம் பக்தி கொண்டு அவரிடம் மனதை நாம் முழுமையாக ஒப்படைத்து சரணாகதி அடையும் போது மட்டும்தான் நாம் அந்த ஆன்ம அனுபூதியை பெற முடியும் என்பதையும் இதற்கு முந்தைய அத்தியாயத்திலே கதையாகவும் கண்டோம். இனி நாம் அதை அடைவதற்கான அடிப்படை சாதனைகள் என்ன என்பதை இனிவரும் இந்த நான்காவது அத்தியாயத்திலே வருகின்ற மந்திரங்கள் கூற இருக்கின்றன. அந்த அடிப்படையில் இப்போ அடிப்படை சாதனைகள் என்னென்ன அப்படிங்கிறது இந்த நான்காவது அத்தியாயத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தேவியிடம் பிரார்த்தனை செய்து இந்திரன் உண்மையை அறிந்தான். அதாவது அவன் ஆன்ம அனுபூதிக்கு பிரார்த்தனை வேண்டும், பிரார்த்தனையுடன் சில அடிப்படை சாதனைகளும் வேண்டும் என்பது போல இப்போ இனி வருகின்ற அத்தியாயத்தில் இருக்கின்ற மந்திரங்கள் தொடர்கின்றன. இப்போ நாம் இங்கே தேவி அப்படிங்கிறது யார் தெரியுமா? புத்தி தான். இப்போ தேவியினுடன் நம்ம எங்கேயோ மேலேருந்து உமாதேவி தோன்றினாள் அப்படின்ற கற்பனைக்கு போயிடக்கூடாது. இப்போ வந்து புலன்களாலும் அறிய முடியல, மனதினாலும் அறிய முடியல. அப்போ அதற்கு அடுத்த நிலை யார் நமக்கு இதை அறிவுறுத்துவார்கள் என்றால் மனதின் உயர் பரிமாணமாகிய புத்தி சக்தியினால தான் இறைவனை வந்து நம்ம புரிந்து கொள்ள முடியும். மனம் வந்து புரிந்து கொள்ளாது. ஏனென்றால் மனம் வந்து ஏகப்பட்ட எண்ணங்கள்னால சிக்கி சின்ன பின்னமாகிட்டு இருக்கு இல்லையா, அது வந்து பகுத்தறியும் தன்மையை இழந்து தான் செயல்பட்டு கொண்டிருக்கும். அந்த நிலையில் அது இறைத்தன்மையை அனுபவமாக்க முடியாது, இறைவனை தெரிந்து கொள்ள முடியாது. அப்போ இங்கே நான்காவது அத்தியாயத்தில் தேவி உணர்த்திய உண்மை என்பது போல முதல் மந்திரம் தொடங்குது. இந்த முதல் மந்திரம் என்னன்னு பார்ப்போம். சா பிரம்மேதி ஹோவாசகா பிரம்மணோ வாயத விஜயே மகியத் வமிதிஹி ததோ ஹைவ விதாஞ்சகார பிரம்மேதி. இந்த மந்திரம் இந்த நான்காவது அத்தியாயத்தில் முதல் மந்திரம் என்ன நமக்கு பொருள் கூற வருகிறது அப்படின்னு பார்த்தா, தேவி வந்து இந்திரனிடத்தில் பேசத் தொடங்குகிறாள். என்ன பேசுகிறாள்? இந்திரா, எச்சனாக வந்தது எல்லையற்ற எல்லாவற்றையும் அறியும் தூய அறிவாகிய பரமன். அவரது படைப்புக்கு பின்னால் அவரே எல்லாமாக இருந்து கொண்டு எல்லாவற்றையும் வழி நடத்துகின்றார். இந்த அடிப்படை உண்மையை நீ அறிந்து கொள்ளாமல் அவரது வெற்றியை நீங்கள் பெற்ற வெற்றியைப் போல மமதையினாலே மனம் மகிழ்ந்தீர்கள். இதனை உங்களுக்கு உணர்த்துவதற்காகவே அந்த இறைவன் யட்சனாக வெளிப்பட்டார் என்று தேவி கூறினார். இவ்வாறு உமாதேவி கூறியதை கேட்ட இந்திரன் யட்சனாக தோன்றியது சாட்சாத் அந்த பரமனே என்பதை அப்போதுதான் அறிந்து கொண்டான் என்பது மாதிரி இந்த முதல் மந்திரம் அமைக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்ம இங்கே இந்த முதல் மந்திரத்தை கொண்டு பார்க்கும்போது என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அனைத்து பிரஜாபதி இருக்காங்க இல்லையா, அதாவது அக்னி வாயு ஜலம் அப்படின்ட்டு பஞ்சபூதங்கள் இருக்கு. இந்த பஞ்சபூதங்களுக்கும் தலைவன் வந்து இந்திரன். இது வந்து நம்ம உலகியல்ல இப்படி பார்க்குறோம், அதாவது அண்டத்தில் பஞ்சபூதங்கள் இருக்கின்றது, அந்த பஞ்சபூதங்களுக்கு தலைவனாக இந்திரன் இருக்கிறான். நம்முடைய பிண்டத்தில் நம்முடைய உடலிலே பஞ்சபூதங்கள் இருக்கிறது, அந்த பஞ்சபூதங்களும் நம்முடைய புலன்களாக இருக்கிறது. பிண்டத்திலே வந்து எல்லாமே புலன்களாக இருக்கு. அந்த புலன்களுக்கு தலைவன் வந்து மனசு, நம்முடைய உடம்புல மனசு இருக்கு. இதை தான் சாஸ்திரம் சொல்லுது, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது என்று சாஸ்திரம் சொல்ல வருகின்ற விஷயம். அப்போ இங்கே அனைத்து பிரஜாபதிகளுக்கும் தலைவன் என்ற ஆணவத்திலே யட்சனை பார்த்து வருகின்றேன் என்று ஆர்வமாக புறப்பட்ட இந்திரன் தன்னால் யட்சனை பார்க்க முடியாது என்பதை கண்டவுடன் அங்கு வெளிப்பட்ட தேவியை சரணடைந்தான். தேவி அவனுக்கு யட்சனின் உண்மையை உணர்த்தினாள். இந்திரனே, நீ சுதந்திரமானவன் அல்ல, உனக்கு பின்னால் பவித்திரமான பரமன் இருக்கின்றான் என்பதை என்றுமே நீ மறந்துவிடக் கூடாது என்பதை அவனுக்கு அறிவுறுத்தினான். அப்ப இந்த சம்பவம் நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கதையினுடைய இந்த ஆழமான சம்பவம் தேவி நமக்கு சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய புத்தி சக்தி தான் இங்க வந்து பரமனை காட்டி கொடுக்கும். நம்முடைய மனசோ நம்முடைய புலன்களோ அந்த பரமனை அறிந்து கொள்ள முடியாது, அனுபவமாக்க முடியாது. அப்ப நம்ம அந்த புத்தியினால விசாரணை மேற்கொண்டு விவேகத்தினால்தான் பரமன் எப்படி இருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டு அவனை நம்ம அனுபவமாக்க முடியும். இதைதான் இங்க சாஸ்திரம் சொல்ல வர்ற சாரம். அப்போ இந்த சம்பவத்தை நம்ம ஒப்பிட்டு நம்முடைய நேரடி வாழ்க்கையோட பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து எப்பயுமே கதையோட போகக்கூடாது அல்லது சாஸ்திரத்தோட முடிச்சுக்க கூடாது. நம்முடைய நடைமுறை வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எளிமையா புரியும். இப்போ நம்ம நடைமுறையோட பேசுவோமே, இப்போ நடைமுறை வாழ்க்கையில் எல்லாருமே வேலைக்கு போகிறோம், பெரிய பெரிய கம்பெனிகளில் வேலை செய்கிறோம், ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம். அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இருக்கு இல்லையா, பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள், தொழில் நிறுவனங்கள் எல்லாம் நம்ம பார்ப்போம். அந்த நிறுவனங்களில் வந்து ஒரு முதலாளி இருப்பார், அவர் தான் வந்து அந்த நிறுவனங்களுக்கு முதலீடு போட்டிருப்பார், ஏகப்பட்ட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அந்த நிறுவனத்தை நிர்வகிக்கின்ற ஒரு முதலாளி இருப்பார். அவர் தான் அந்த நிறுவனத்துக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்து அவருடைய நிர்வாகத்தின் கீழே தன்னுடைய கட்டுப்பாட்டில் எல்லாவற்றையும் வைத்து கொண்டிருப்பார். அவர் தான் அந்த நிறுவனத்துக்கு முதலீடு செய்த முதலாளி. ஆனால் அவர் ஒருவராகவே எல்லாவற்றையும் செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தா நடைமுறையில் சிரமம். ஏன்னா ஒரு முதலாளி பணத்தை போடலாம், அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நிறைய அரேஞ்ச் பண்ணலாம், உள்ள ஏகப்பட்ட விஷயங்களை செய்யலாம். ஆனால் அந்த நிர்வாகத்தை வந்து தான் ஒருத்தரே பார்க்க முடியாது. அதனால் அவர் என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய நிர்வாகத்துக்கு கீழே மேனேஜிங் டைரக்டர்ஸு, நிறைய மேனேஜர்ஸு, அப்புறம் நிறைய நிர்வாகிகள், அதிகாரிகள், வேலையாட்கள் அப்படின்னு கீழே நிறைய பேரை போட்டிருப்பார். அப்போ அந்த நிறுவனம் வந்து இந்த மாதிரி பலரை வைத்து கொண்டு தான் இயங்கும். ஒரு வேலையாட்களை வச்சுருக்கோம், மேனேஜரை வச்சுருக்கோம், அந்த மேனேஜருக்கு மேலே ஒரு மேனேஜிங் டைரக்டர் இருப்பார். ஸோ இப்படி தான் அந்த நிறுவனம் வந்து இயங்க முடியும், அந்த நிறுவனத்தின் கீழே இருக்கின்ற வேலையாட்கள் எல்லாம் பணிபுரிய முடியும். அப்போ தான் அந்த நிறுவனம் என்ன தயார் பண்ணதோ அதை நல்ல முறையில் தயார் பண்ணி விற்பனைக்கு கொண்டு போக முடியும். இப்போ இந்த நிலையில் அந்த முதலாளி வந்து ரொம்ப நல்லவர் தான், அவர் ரொம்ப அமைதியாக இருப்பார், மிகவும் மிக நல்லவர். ஆனால் அவர் அவ்வளவு லகுவாக எளிதாக பார்த்துட முடியாது, யாருமே முதலாளியை வந்து லகுவாக பார்க்க முடியாது, அவரை போய் அணுகவும் முடியாது. ஏனென்றால் அவர் உயர்ந்த நிலையில் இருக்கிறதுனால வேலையாட்கள் எல்லாம் அவரை போய் சந்திக்கவே முடியாது. இதுதான நடைமுறையில் நம்ம பார்க்குறோம். ஆனால் அவரால் நியமிக்கப்பட்ட மேனேஜிங் டைரக்டர்கள், மேனேஜர்கள் எல்லாம் போய் அவரை பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த அதிகாரம் இருக்குது, அவர்களால் அவங்க போய் அங்கே பார்ப்பாங்க. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, அந்த மேனேஜிங் டைரக்டர், மேனேஜர்கள், இந்த நிர்வாகிகள் ஆடுற ஆட்டம் பார்த்தீங்கன்னா, அவர்களே அந்த நிறுவனத்துக்கு முதலாளி போல நடந்து கொள்வார்கள். பெரும்பாலான நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னா, அந்த மேனேஜரும் அந்த வேலையாட்களும் சூப்பர்வைசரும் இந்த மாதிரி ஆட்களெல்லாம் கவனிச்சிங்கன்னா, அந்த நிர்வாகத்துக்கு அதிபதியான முதலாளி மாதிரி இவங்க இருப்பாங்க. இவங்களுடைய அட்டகாசம் தாங்கவே முடியாது. இதைத்தான் நம்ம வேலை செய்கிற இடத்துலலாம் பார்க்குறோம். அப்போ இந்த உண்மையை நம்ம பொருத்தி பார்க்கணும், ஆத்மாவோட பொருத்தி பார்க்கணும். எப்படின்னா, இது போல தான் நம்முடைய நிறுவனமான நம்முடைய என்சான் உடம்புக்கு முதலாளி யார் அப்படின்னு பார்த்தா ஆத்மா. இங்கே வந்து இந்த உடலுக்கும் மனதுக்கும் முதலாளி வந்து ஆத்மா தான். ஆனால் அந்த ஆத்மாவுக்கு கீழே பணி செய்பவர்கள் பலர் இருக்கின்றார்கள், அதிலே நம்மிடத்தில் இருக்கின்ற புலன்களும் மனமும் தான். அப்போ இந்த மனதினால் உண்டாக்கப்பட்ட இன்னும் சில பணியாட்கள் இருக்கிறார்கள், அவர்கள் தான் நம்முடைய பல்வேறு எண்ணங்கள். அந்த பல்வேறு எண்ணங்களின் மூலமாக நம்மிடத்தில் எழுகின்ற ஏராளமான உணர்ச்சிகள், இப்படித்தான் நம்முடைய உடல் என்னும் ஒரு தொழிற்சாலை இயங்கி கொண்டிருக்கிறது, மனமும் இயங்கி கொண்டிருக்கின்றது. அந்த மனதிற்கு கீழே நிறைய புலன்களும் எண்ணங்களும் இயங்கி கொண்டிருக்கின்றன. இப்போ சாதாரணமாக நம்ம நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் ஏதாவது பிரச்சனை என்றால், அந்த பிரச்சனைக்கு தீர்வு யார் கொடுப்பது? அந்த நிறுவனத்தின் முதலாளியால் மட்டும்தான் அந்த தீர்வு கொடுக்க முடியும். அந்த நிறுவனத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, அந்த பிரச்சனைகளை கொண்டு போய் முதலாளிக்கிட்ட கீழ்நிலையில் இருக்கக்கூடிய தொழிலாளி வந்து மேனேஜர்கிட்ட சொல்லுவார், அல்லது சூப்பர்வைசர்கிட்ட சொல்லுவார். சூப்பர்வைசர் கொண்டு போய் அது மேனேஜிங் டைரக்டர்கிட்ட சொல்லுவாங்க. மேனேஜிங் டைரக்டர் தான் அந்த முதலாளியை சந்தித்து, இந்த மாதிரிங்க நம்ம நிர்வாகத்தில் இப்படி பிரச்சனை இருக்குது, இதுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியுமான்னு கேட்பாங்க. அப்போ தான் அந்த முதலாளி அதுக்கு உண்டான தீர்வை கொடுக்க முடியும். இது நம்ம நடைமுறையில் பார்க்குற மாதிரி. இப்போ நம்முடைய உடல் என்னும் நிறுவனத்தில் நம்மிடம் இருக்கின்ற புலன்கள், மனம், பல்வேறு எண்ணங்கள் எல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருக்குது, தினசரி வாழ்க்கையில் சந்திச்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் இது வந்து என்ன ஆகுதுன்னா, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு புலன் மூலமாக இதுக்கு தீர்வு காண முடியுமா, மனம் மூலமாக தீர்வு காண முடியுமா, எண்ணங்களை வேறு எண்ணங்களை நம்ம மாற்றி சிந்திப்பதனால தீர்வு காண முடியுமான்லாம் முயற்சி எடுத்தோம்னா முடியாது. அப்போ இதற்கு மேலே நாம் என்ன பண்ணணும், முதலாளிக்கிட்ட தான் கொண்டு போய் சொல்லணும். ஆனால் முதலாளியை நேரடியாக அணுக முடியுமா? முடியாது. நம்ம நடைமுறை வாழ்க்கையிலேயே முதலாளியை நேரடியாக பார்க்க முடியாது. ஆனால் இப்போ நான் என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை, நான் வேலையாடலாம் இருக்கிறேன், அந்த வேலையாட்கள் எனக்கு ஒரு தனிப்பட்ட பிரச்சனை, இதை நான் வந்து முதலாளிகிட்ட கொண்டு போய் சேர்த்துணும் அப்படின்னா, நான் என்ன பண்ண முடியும், சூப்பர்வைசரை தாண்டி மேனேஜரை தாண்டி மேனேஜிங் டைரக்டர்கிட்ட போய் சொன்னா தான் மேனேஜிங் டைரக்டர் அதை கொண்டு போய் முதலாளிகிட்ட சேர்த்துவார். இந்த பிரச்சனை இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு, இவரால் இப்படி பிரச்சனை இருக்குது, இதற்கு என்ன நம்ம தீர்வுங்கிறத கொண்டு போய் சேர்த்துற மாதிரி. இங்கே நம்முடைய எண்ணங்கள், புலன்கள், மனம், இதையெல்லாம் கடந்து புத்தி கிட்ட இந்த விஷயம் நம்ம கொண்டு போய் சேர்த்தணும், நம்முடைய விவேகத்தினால விசாரணை செய்து பார்க்கணும். நம்ம வாழ்கின்ற வாழ்க்கையில நாம் செய்கின்ற செயல் விளைவுகள்ல எது நல்லது எது கெட்டது என்று பகுத்தறியக்கூடிய விவேக சக்தியை கொண்டு நாம் புத்தியை கொண்டு ஆராயும் போது மட்டும்தான் அதற்கான தீர்வை வந்து முதலாளியாகிய தூய அறிவு நமக்கு கொடுக்கும். இதுதான் இந்த கதையினுடைய சாரம். அதாவது இங்க நம்ம பார்க்கின்ற இந்த பாடல் இந்த மந்திரம் எல்லாம் இப்படி ஒரு ஆழமான உண்மையை ஒரு கதையின் மூலமா சொல்ல வருது. ஒரு இந்திரனையும் அவனிடத்துல பணியாட்களாக வேலையாட்களாக செய்யக்கூடிய தேவர்களையும் வைத்துக்கொண்டு ஒரு கதையா வடிவமைக்கப்பட்டிருந்தாலும் அதற்கான ஒரு தீர்வை வந்து தேவி உமாதேவி தோன்றி சொல்வதாக அமைக்கப்பட்டிருந்தாலும் இங்கு உண்மையிலேயே உமாதேவி யார் அப்படின்னு பார்த்தா புத்தி. உமாதேவியினிடத்திலிருந்து சரியான தகவலை பெறுகின்றது இந்திரன் என்கின்ற மனம். அந்த மனதிற்கு கீழே இருக்கின்ற பணியாட்களாக வேலை செய்கின்ற புலன்கள். இப்படித்தான் இது வந்து ஒன் பை ஒன்னா ப்ராசஸ் ஆகி அப்புறம்தான் ஆத்மா கிட்ட போக முடியும், இறைவனை யார் என்று தெரிந்து கொள்ள முடியும். இதுதான் நம்ம நடைமுறையில் இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்வியல் முறையோட ஒப்பிட்டு பார்க்கின்ற விஷயம். அப்ப இதை நம்ம புரிந்து கொள்ளும் போது அந்த தூய ஆன்மாவாகிய இறைவனை இந்திரங்களாலோ மனதினாலோ அடையவே முடியாது, முடியவே முடியாது என்றுதான் எல்லா உபநிஷதங்களும் நமக்கு எடுத்து கூறுகின்றன. அதே சமயம் அந்த மனதை வந்து மகத்தான புத்தி சக்தியாக பிரகாசிக்க வைக்கும் போது அந்த விழிப்புற்ற புத்தி வந்து ஆன்மாவை காட்டி கொடுத்து விடும் என்று இதே உபநிஷதங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. அப்ப இந்த கதையில் வருவது போல மனம் என்னும் இந்திரனே தேவர்களின் தலைவன் என்னும் அடிப்படையிலே அவனே அனைத்தையும் அறிந்த அகங்காரம் கொண்டவனாகவும் அவனிடம் வேலையாட்களாக உள்ள தேவர்களாகிய புலன்களும் கூட எதையுமே தங்களால் தனித்து அறிய முடியாத நிலையில் கர்வம் கொண்டு காரியமாற்றுகின்றன என்பதனாலும் அவைகளினால் அந்த யட்சனை அறிந்து கொள்ள முடியவில்லை என்ற ஒரு உண்மையை நம்மால் உணர முடிகின்றது. அப்ப இங்க மனமாகிய இந்திரனது சக்தி எல்லாம் தூய அறிவாகிய பிரம்மத்தால் வழங்கப்பட்டவைகள் என்பதை தேவி உணர்த்திய பின்புதான் இந்த உண்மை அந்த மனமாகிய இந்திரனுக்கு புரிய வந்தது. அப்ப இங்கு நம்ம தேவி என்று ஒரு உருவகம் வந்து நம்முடைய புத்தி என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு தேவியாக உருவகப்படுத்திருக்கின்ற ஒரு விஷயம் வந்து புத்தி சக்தி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது போல இந்த முதல் மந்திரம் நிறைவடைகிறது. அடுத்த மந்திரம் பார்ப்போம், இரண்டாவது மந்திரம். ஆன்மாவை அறிந்தவன் மேலானவன் என்று சொல்ல வருது அடுத்த மந்திரம். அதாவது ஆன்மாவை அறிந்து கொண்டவன் தான் உண்மையான நிறைவு பெறுகிறான் என்பதை நம்ம கடந்த இரண்டாவது அத்தியாயத்துல ஐந்தாவது மந்திரத்திலேயே தெளிவாக கண்டுட்டோம். இனி வருகின்ற இரண்டு மந்திரங்களும் இதையே அறிவுறுத்துவதாக அந்த மந்திரங்களுக்கு பெருமை சேர்ப்பதாகவும் பேசப்படுகிறது. அது என்னங்கிறது இன்னும் ரெண்டு மந்திரத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இப்ப இந்த நான்காவது அத்தியாயத்துல இரண்டாவது மந்திரம், தஸ்மாத் வா ஏதே தேவா அதிராமிவான் யான் தேவான் யதக்னிர் வாயு ரிந்திரஸ்தே கேனநேதிஷ்டம் பஸ்பர்கஸ்தே அஸ்யேன பிரதமோ விதாஞ்சகார பிரம்மேதி. இந்த இரண்டாவது மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, அக்னி வாயு இந்திரன் ஆகிய தேவர்கள் மற்ற தேவர்களை விட மேலானவர்கள், ஏனெனில் இவர்கள் கடவுளை நெருங்கி தொட்டிருக்கின்றார்கள், முதன் முதலாக அவரை அறிந்திருக்கின்றார்கள் என்று இந்த மந்திரம் சொல்லுது. அப்ப இந்த மந்திரம் சொல்ற மாதிரியே அடுத்த மந்திரம் மூணாவது மந்திரம் என்ன சொல்லுதுங்கிறதையும் பார்த்துட்டு நம்ம விளக்கம் பார்க்கலாம். இப்ப இந்த இரண்டாவது மந்திரம் வந்து என்ன சொல்லுது, அக்னி வாயு இந்திரன் ஆகிய தேவர்கள் மற்ற தேவர்களை விட மேலானவர்கள், ஏனெனில் இவர்கள் கடவுளை நெருங்கி விட்டார்கள், முதன் முதலாக அவரை அறிந்திருக்கிறார்கள் என்று சொல்லுது. மூணாவது மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, தஸ்மாத் வா இந்த்ரோ அதிதராமிவான் யான் தேவான்ச ஹேனன் நேதிஷ்டம் பஸ்பர் ச ஹேன பிரதமோ விதாஞ்சகார பிரம்மேதி. இந்திரனே மற்றவர்களை விட மேலானவன், ஏனெனில் அவன் கடவுளை இன்னும் நெருங்கி தொட்டிருக்கின்றான், முதன் முதலாக அவரை அறிந்திருக்கிறான் என்பது போல இந்த மூன்றாவது மந்திரம் அமைக்கப்பட்டிருக்கு. முதல்ல இரண்டாவது மந்திரத்துல அக்னி வாயு இந்திரன் வந்து தேவர்களை விட மேலானவர்கள் என்று சொன்னது, இங்க இந்த மூன்றாவது மந்திரத்துல இந்திரனே அவர்களை விட எல்லாரையும் விட மேலானவன் என்பது போல சொல்லி அவன்தான் கடவுளை இன்னும் நெருங்கி தொட்டிருக்கிறான் என்பது போல சொல்லிட்டு முதன் முதலாக அவரை அறிந்திருக்கிறான் என்று சொல்ல வருது. அப்ப இந்த மந்திரங்கள், இந்த இரண்டு மந்திரங்களை நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன பொருள் புரியுதுன்னு பார்த்தா, அந்த பரமனாகிய ஆன்மாவை அந்த புலன்களும் மனமும் புறத்திலே அறிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றன. ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களின் வாயிலாக இது இது இன்னது என்று நாம் எப்படி தெரிந்து கொள்கிறோமோ அது போல கடவுளையும் நம்ம தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் புலன்கள் வழியாக நாம் கடவுளை அறிகின்றோம், காதுகளால் கேட்கின்றோம், கண்களால் பார்க்கின்றோம். அப்ப இந்த புலன்கள் மூலமாக கடவுளை பற்றிய ஒரு கருத்தை நம்ம உள்வாங்க முடிகிறது. அதனால நமக்கு புலன்கள் பயன்படுகின்றன. அவ்வாறு நாம் புலன்கள் வாயிலாக உள்வாங்கும் போது நமக்கு கடவுள் யார் என்ற ஒரு விஷயம் புரிய வந்தாலும் அந்த கடவுள் நமக்கு அனுபவமாகவில்லை. அது ஒரு ஏற்றுச் சுரக்காய் மாதிரி நம்ம விஷயத்தை கேதர் பண்ணி வச்சிருக்கோம், அவ்வளவுதான், ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா அதையே கொஞ்சம் நாம மனதினால் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் இறைவனை நம்ம நெருங்குறோம். ஏன்னா ஒரு அமைதி அடையும் போது மனதிலே வந்து தேவையற்ற எண்ணங்களை நாம் விளக்கும் போது அங்கே அந்த தூய அறிவு பிரகாசிக்கின்ற நிலையை நாம் ஒரு அனுபவத்துக்கு கொண்டு வர முடியுது. ஆனால் அந்த அனுபவம் கூட ஒரு மேலோட்டமான அனுபவம். ஏன்னா மனதினால் ஏற்றி வைத்து கொண்ட சிந்தனைகளினுடைய அடிப்படையில் எழுகின்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் ஏற்படுகின்ற ஒரு அனுபவமாக அது இருப்பதினால எப்படி பார்த்தாலும் புலன்களை விட மனம் கொஞ்சம் மேம்பட்டு அந்த பரமனை அனுபவமாக்க முயற்சிக்கின்றது என்பது நல்லாவே தெரியுது. ஏன்னா இப்போ நம்ம வந்து இந்த பாடத்திட்டங்கள் வழியாக இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, என்னதான் புலன்கள் வழியாக நம்ம கடவுளை கண்டுகொள்ள ஆசைப்பட்டாலும் ஆராய்ந்து பார்த்தாலும் அது புறத்தில் தான் தேட முடியும். புலன்களை கொண்டு நீங்கள் அகத்தில் பார்க்க முடியாது. அப்போ புலன்களை கொண்டு நீங்கள் புறத்தில் கண்ணில் பார்க்கலாம், காதனால் கடவுளை பற்றிய விஷயங்களை கேட்கலாம், அல்லது சுவாச பயிற்சி செய்கிறேன், மூச்சு பயிற்சி பண்ணுறேன், ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் கடவுளாகி விடாது. ஏன்னா புறத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து புலன்களால் கடவுளை பற்றிய ஒரு கருத்தை உள்வாங்க முடியும், அவ்வளவுதான். ஆனால் அந்த கடவுள் தன்மையை அனுபவமாக்க முடியாது. அது ஒரு ஏட்டுச் சுரைக்காய் போன்றது. அதுவே நம்ம கொஞ்சம் திரும்பி அகத்தில் பார்த்தோம்னா, மனசுக்குள்ள அந்த கடவுள் யார் என்று நம்ம விசாரம் செய்ய பார்த்தோம்னா, அப்போ அந்த மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஏற்றி வைத்து கொண்ட எண்ணங்கள், கடவுளை பற்றிய எண்ணங்கள், வாழ்க்கையை பற்றிய எண்ணங்கள், எல்லா விஷயங்களையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கிறோம். நம்ம இடத்துல இருக்கின்ற பகுத்தறிவை கொண்டு பகுத்து பிரித்து பார்க்கின்றோம். அப்போ அந்த நிலையிலே நாம் வந்து ஒரு புரிதலுக்கு வருகின்றோம். அப்போ கடவுள் என்பது வந்து வெளியே தேடி பிடிக்க முடியாது, நம்ம உள்ள தேடி அடைய வேண்டிய விஷயம். அது வந்து நமக்கு அனுபவம் ஆக வேண்டும் என்றால் இந்த மனதினுடைய சலனங்கள் நிற்க வேண்டும். மனச்சலனங்கள் நிற்கும்போது தான் அந்த இறை அனுபவம் உண்டாகும், அந்த தூய அறிவு பிரகாசிக்கும் என்ற ஒரு புரிதல் நமக்கு மனதின் மூலமாகவே புரிய வந்தாலும் அப்பொழுதும் நமக்கு அனுபவமாகவில்லை. ஏன்னா அது இந்திரனுடைய நிலை. இந்திரன் வந்து கடவுளை நெருங்கி விட்டான் என்று சொல்லுது இந்த மூன்றாவது மந்திரம். இரண்டாவது மந்திரம் என்ன சொல்லிச்சு, அக்னி வாயு இந்திரன் எல்லோருமே கடவுளை நெருங்கி விட்டார்கள். அவர்கள் எளிதாக வந்து கடவுளை தேவர்களை விட மேலானவர்களாக அணுகினார்கள், நெருங்கி விட்டார்கள், முதன் முதலாக அவரை அறிந்து கொண்டார்கள் என்று சொன்னது. இந்த மூன்றாவது மந்திரம் இந்திரன் மற்றவர்களை விட மேலானவன், ஏனெனில் அவன் கடவுளை இன்னும் நெருங்கி விட்டான் என்று சொல்லுது. அப்ப இந்திரன் என்பவன் மனசு. அப்ப மனசு வந்து இன்னும் கடவுளை நெருங்கி விட்டது, அவன் தான் இன்னும் கொஞ்சம் இறைவனை நெருங்கி அறிகின்றான். அப்ப மனதின் மூலமாக அறிய முடிகின்றது. ஆனால் அதோடு நாம் இறைவனை புரிந்து கொண்டோமா, அனுபவம் ஆக்கி விட்டோமானா, இல்லவே இல்லை. ஏனென்றால் நாம் வந்து நம்ம இந்த உடம்பை வச்சுக்கிட்டோ மனசை வச்சுக்கிட்டோ இறைவனை அனுபவமாக்க முடியாது. இந்த புலன்களுக்கும் மனதிற்கும் அப்பாற்பட்டவன் இறைவன். அப்போ நம்ம இந்த புலன்களுக்கும் மனதிற்கும் அப்பாற்பட்ட இறைவனை நாம் அனுபவமாக்க வேண்டும் அப்படின்னா, அனுபூதி ஆக வேண்டும்னா, அந்த பகுத்தறிவை கொண்டு நாம் இறைவனை இந்த மாதிரி ஆன்மவியல் பாடங்கள் மூலமாக விசாரிக்க பார்க்கும். எப்படின்னா, எப்படி இறைவன் இருக்கிறான், உண்மையில் இறைவன் என்பவன் யார், நாம் ஏற்றி வைத்து கொண்ட எண்ணங்களின் அடிப்படையில் கையில சங்கு சக்கரம் வைத்து கொண்டிருக்கிற விஷ்ணுவா, இல்லை சூலாயுதத்தை வைத்து கொண்டு கையில உடுக்கையை எடுத்துக்கொண்டு வருகின்ற சிவபெருமானா, இல்லை நான்முக பிரம்மாவா, இல்லை காளி மூலி என்று ஏதோ தெய்வங்களின் பெயர்கள் எல்லாம் சொல்கின்றோம் அல்லவா, அவர்களா என்று நாம் ஆராய்ந்து பார்த்தா, அப்படிப்பட்ட தெய்வங்கள் எதுவும் நம்முடைய அனுபவத்துக்கு வருவது கிடையாது. ஒரு நாளும் நம்ம பார்க்கவும் முடியாது. ஏனென்றால் அதெல்லாம் நாம் உருவகப்படுத்தி கொண்ட உருவங்கள், அதற்கு பின்னாடி ஆயிரம் ஆயிரம் கதைகள் இருக்கின்றன. அப்ப அது நமக்கு இறைவனை அனுபவமாக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ இந்த நிலையை நம்ம வந்து மனதினால் விசாரணை செய்து விவேகத்தினால் ஆராயும் போது எப்பொழுது நம்முடைய புத்தி சக்தி விழித்துக் கொள்கிறதோ, விவேகத்தினால் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இதெல்லாம் மேக்சிமம் வந்து புனைக்கப்பட்ட கதைகள். ஏனென்றால் இந்த உருவகத்தில் இறைவனை நம்ம அனுபவமாக்க முடியாது. இந்த உருவகத்துக்கு பின்னாலே ஒரு ஆழமான தாத்பரியம் இருக்கின்றது. ஏதேனும் ஒரு காரணத்துக்காக இந்த உருவம் நமக்கு அடையாளங்களாக காட்டப்பட்டிருக்கின்றன. அப்போ இதையெல்லாம் வந்து நமக்கு ஒரு கருவிகளாக கையாளப்படுகின்றன. இறைவனை அறிவதற்கான ஒரு கருவிகளாகத்தான் இவைகளெல்லாம் இருக்கின்றன. இவைகளுக்கு அப்பால் தான் இறைவன் இருக்கின்றான் என்று நாம் இன்னும் கொஞ்சம் தீவிரமாக மனதை கொண்டு விசாரித்து விவேகத்தினால ஆராய்ந்து பார்க்கும்போது நமக்கு அந்த புத்தி சக்தி விழித்து கொள்ளும். ஏன்னா இந்த விவேகம் எப்பொழுது தேட ஆரம்பிக்குதோ, ஆழமாக தேட ஆரம்பிக்குதோ அப்போதான் விழித்து கொள்ளும். ஏன்னா இங்க புலன்கள் மனம் வந்து நேரடியாக ஆன்மாவை அனுபவமாக அறிய முடியாது என்றுதான் இந்த உபநிஷத்துகள் எல்லாம் சொல்லுது. ஆனால் அதே மனம் அடைந்த ஆத்ம ஞானத்தினாலே, அந்த ஆத்ம ஞானத்தின் மூலமாக பிரகாசிக்கின்ற புத்தியை கொண்டு அணுகினால் பரமனாகிய ஆன்மா அனுபவமாகும் என்பதுதான் இங்கு சாஸ்திரம் கூற வருகின்ற சாரமாக நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுவரை நாம் பார்த்த மேற்கண்ட இந்த மூன்று மந்திரங்கள் கூற வருகின்ற கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆன்மாவை புலன்களாலும் மனதினாலும் நிச்சயமாக அறிய முடியாது என்பதை கேட்டவுடனே பெரும்பாலும் எல்லோரும் என்ன செய்கிறாங்கன்னா, இறைவனை பார்க்கவே முடியாது என்ற ஒரு தீர்மானத்துக்கு வந்து விடுகிறார்கள். இப்ப இது வந்து பெரும்பாலானவர்களுடைய அறியாமை அஜ்ஞானம் என்றுதான் சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா இந்த மாதிரி புரியல, கடவுளை வந்து யாருமே தெரிஞ்சுக்க விரும்பல, ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களிலேயே கடவுளை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்தான் கடவுள் என்று இவர்களாக ஒரு கருத்தை உருவகித்துக் கொண்டார்கள். இதுதான் இன்றைய நடைமுறையில் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா மதங்களும் செய்கின்ற பிரச்சனை. ஆனா இதை கடந்து நம்ம வர வேண்டும். அப்பதான் நமக்கு வந்து இறைவன் வந்து உண்மையில் யார் என்றும் புரியும், அவராய் நம்ம அனுபவமாக்கவும் முடியும். அதுதான் இங்க உபநிஷத்துகள் எல்லாம் நமக்கு ரொம்ப ஆழமாக சுட்டி காட்டுகின்ற விஷயம். இப்போ இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, நடைமுறையில் ஒரு தமாசான ஒரு வார்த்தை இருக்கு, அதாவது ஒரு பேச்சு வழக்கில் இருக்கு. அது வந்து ஒரு வார்த்தையை நான் சொல்றேன் பாருங்களேன், அதாவது நம்ம சாதாரணமாக பேசக்கூடிய வார்த்தை. இந்த கேனப்பயல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. கேனப்பயல் கேள்விப்பட்டிருக்கோமா தமிழ்ல? இப்போ இந்த வார்த்தையை வந்து நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம், கேனப்பயல் அப்படின்ட்டு. இது ஒரு கெட்ட வார்த்தை கிடையாது, இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான உண்மை இருக்கு. அது என்ன அப்படின்னா, இப்போ இந்த வார்த்தையை நம்ம யாராவது சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளை பார்த்து உடனே நமக்கு கோபம் வந்துடும். ஏன்னா அது வந்து ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனால் இங்கே உபநிஷத்து என்ன சொல்லுது, கேன அப்படின்னா யாரால் அப்படின்னு சொல்லுது. கேள்வி, கேனன்னா யாரால். அப்போ இந்த கேனப்பயல் அப்படிங்கிற வார்த்தை ஏன் வந்ததுன்னா, நமக்கு ஆரம்பத்தில் நம்முடைய தமிழ் மொழி வந்து மணிப்பிரவாளன் அடையில சமஸ்கிருதமும் தமிழும் கலந்தது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம பல நூறாண்டுகளுக்கு முன்னாடி நம்ம பேசின தமிழ் எல்லாம் வந்து சமஸ்கிருதமும் தமிழும் கலந்தது தான். ஏன்னா எல்லா வார்த்தைகளும் முழுமையான தமிழ் இருக்காது, அதில் சமஸ்கிருத வார்த்தைகள் நிறைய கலந்துருக்கும். அப்படி சமஸ்கிருத வார்த்தையில் ஒரு வார்த்தை தான் இந்த கேனப்பயல் அப்படிங்கிற வார்த்தை. ஆனால் நிறைய பேர் இது எதுக்குன்னே தெரியாமல் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே கேனான்னா யாரால் அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்போ ஏன் அதை இங்கே நான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த கேனப்பயல் என்று கூறப்படும் நபர்கள் இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்களுக்குள்ள வருவாங்க, வந்து நிறைய விஷயங்களை கேள்விகளாக கேட்டு தொலைப்பாங்க. அவர் எப்படி கடவுளாக முடியும், இவர் எப்படி கடவுளாக முடியும், கல் கடவுளாயிடுமா, அது இப்படி அது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆர்குமெண்ட்டும் நிறைய விஷயங்களும் இந்த சமுதாயத்தில் பெரிய அறிவாளிகள் மூலம் காட்டுவாங்க. ஆனால் உண்மையில் அவர்கள் வந்து அந்த கடவுளை அறிவதற்கான வழிமுறைகளை கையாள மாட்டார்கள், தெரிந்து கொள்ள விருப்பம் காட்ட மாட்டார்கள். ஏன்னா அவர்கள் எப்படின்னா ஒரு அகங்காரத்தில் ஆடுவாங்க, எல்லாம் தெரியுங்கிற மாதிரி பேசுவாங்க, ஆணவத்தில் இருப்பாங்க. கடவுளை பற்றி ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் கேட்டால் மற்றவன் பின்வாங்கிடுவான், அவன் அப்படியே பயந்து ஓடிடுவான் அப்படிங்கிற மாதிரி மடக்கிற மாதிரி எல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கையாண்டு கொண்டிருக்கின்ற மனிதர்களை அன்றைய காலத்திலிருந்தே பார்த்தார்கள். அப்போ அவங்களை என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஓ இவன் வெறும் கேள்வி கேட்கறதுக்கு தான் லாய்க்கு, இவன் உண்மையிலே இறைவனை தெரிந்து கொள்வதற்கான சரியான ஆள் கிடையாது என்ற அடிப்படையில் தான் அவனுக்கு கேனப்பயல் என்ற பெயர் வைத்தார்கள். ஏன்னா அந்த கேன பையெல்லாம் வெறும் கேள்வி மட்டும் கேட்டுட்டு இருப்பான், உண்மையிலேயே அவன் இறைவனை தெரிந்து கொள்ள மாட்டான். ஏன்னா அவன் வந்து தெரிந்து கொள்ளவும் ஆர்வம் காட்ட மாட்டான். கேள்வி கேட்டான்னா அந்த கேள்விக்கான பதில் வந்து சாஸ்திரம் சொல்லுது, ஆனால் அது என்ன சொல்லுதுன்னு இவன் தெரிஞ்சுக்க மாட்டான், ஆர்வம் இருக்காது, அடுத்த கேள்வி எழுப்புவான். இப்படியே இவன் காலத்தை ஓட்டிகிட்டு இருப்பான். அதுக்காக சொல்லப்பட்ட அந்த வார்த்தை. அதையே நான் இங்கே சொல்கிறேன்னா, இப்போ இது போன்ற கேள்விகளை மட்டும் இவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள், ஆனால் அவர்கள் அதற்கான பதிலை அறிய விரும்ப மாட்டார்கள். இவர்கள் எத்தகைய வழிமுறைகளை கையாண்டு எளிமையாக இந்த ஆன்மவியல் பாடங்களை நாம் எடுத்து கூறினாலும் அவர்கள் இதை காது கொடுத்து கூட கேட்க மாட்டார்கள், ஆனால் பெரிய அறிவாளி போன்று காட்டிக்கொள்வார்கள். இவர்களுக்கு வந்து கேள்வி கேட்க மட்டும்தான் தெரியும். இந்த திருவிளையாடல் படத்தில் நாகேஷ் சொல்லுவாள், எனக்கு கேள்வி கேட்க மட்டும்தான் தெரியும், மற்றபடி வேற எதுவும் எங்கிட்ட தெரியாதுன்றவோம். அது மாதிரி கேள்வியை மட்டும் இவங்க கேட்பாங்க, ஆனால் இறைவனை தெரிந்து கொள்ள விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அந்த நாகேஷ்கே வந்து இறைவன் தான் வந்திருக்கிறான், ஆனால் இறைவனை தெரியாமல் அவன் என்ன சொல்கிறான், நான் கேள்வி மட்டும் தான் கேட்பேன்னு சொல்லி இறைவன் கிட்டேயே பேசினான் இல்லையா, அவர்கள் தான் கேனப்பயல்கள் என்று அர்த்தம். அது ஒரு கெட்ட வார்த்தை கிடையாது, கேள்வி கேட்பவர்கள் என்று அர்த்தம். அதை நம்ம நம்ம முன்னோர்கள் இது மாதிரி வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்று நாம் இங்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்ல வரேன். அப்ப யார் ஒருவன் இந்த இந்திரங்களையும் மனதையும் கடந்து அந்த மகத்தான பரமனை எதை கொண்டுதான் எளிதாக அனுபவமாக்க முடியும் என்ற கேள்வியை கேட்டு அதற்கான ஆழமான தேடுதல்களில் உண்மையிலேயே ஈடுபடுகின்றானோ அவனுக்கு மட்டும்தான் அவனது புத்தி சக்தி விழித்துக் கொள்கிறது. அவர்களுக்கு மட்டுமே இது போன்ற ஆன்மவியல் கல்வியும் கிடைக்கப் பெறுகின்றது என்று சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா இங்க தேடுதல் ஆழமாகணும், நான் இறைவனை தெரிந்தே ஆக வேண்டும், நான் இறைவனை அடைந்தே ஆக வேண்டும் என்று தீவிர தாகம் தீவிர தேடுதல் யார் ஈடுபடுகின்றாரோ அவர்களுக்கு இறைவன் அனுபவமாகுவான். மற்றவர்களெல்லாம் இறைவனை பற்றி பேசுவார்கள், பக்கம் பக்கமா எழுதலாம், பக்கம் பக்கமா பேசலாம், ஆன்மா அது இதுன்னு ஆயிரம் ஆயிரம் விஷயங்களை தகவல்களாக தெரிந்து வைத்திருக்கலாம். ஆனால் அனுபவம் ஆகாத பொழுது அது பிரயோஜனம் இல்லை இல்லையா. ஏட்டுச் சுரைக்காய்தான் கறிக்கு உதவாது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். சும்மா ஒரு புத்தக அறிவு வைத்து கொண்டு இறைவனை அனுபவமாக்க முடியாது, இறைவன் வந்து நேரடி அனுபவம் ஆகணும். அப்ப அவ்வாறு ஆன்மவியல் கல்வி கிடைக்க பெற்றவன் ஒருவன் இருந்தான், அவன் அழகா சொன்ன அப்படி இறைவன் என்று ஒருவன் இருந்தால் அவனை காண வேண்டும், இல்லாவிட்டால் அந்த இறைவன் இல்லாமல் இருப்பதே மேல். இது எல்லோருக்கும் எடுத்து கூற வேண்டும் என்று தீர்மானம் செய்தார். அவர் தான் சுவாமி விவேகானந்தர். ஏன்னா சுவாமி விவேகானந்தர் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஆன்மவியல் மூலமா அறிந்து கொண்டார். ஏன்னா சும்மாலாம் அப்படியே வந்துடாது, எந்த ஒரு விஷயமும் புத்த சக்தி விழிப்புறும் போதுதான் இறைவன் யார் என்று தெரிந்து கொள்ள முடியும். சுவாமியுடைய விவேகானந்தருடைய வாழ்க்கை வரலாறு நீங்க பாத்தீங்கன்னா அவர் ராமகிருஷ்ண பரமம்சனையே நிறைய கேள்வி கேட்டு தொலைச்சார். ஏன்னா அவருக்கு நம்பிக்கையே இல்லை, என்றால் என்ன பைத்தியக்காரனாட்டு இருக்காரு, காளி தேவியை வணங்கிட்டு இருக்காரு, எல்லையற்ற பிரம்மத்தை வந்து ஒரு எல்லைக்குள்ள அடக்குறாரு, இவர் எப்படி மகானா இருக்க முடியும், இவர் எப்படி ஞானியா இருக்க முடியுங்கிற சந்தேகத்துக்கான அத்தனை விடைகளையும் அந்த பரமஹம்சரை பரிசோதனை செய்து தெரிந்து கொண்டார். அந்த தேடுதல் அந்த தாகம் இருந்தது அவரிடத்துல. ஏன்னா சாதாரணமா பார்க்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், இவருக்கு என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையிலேயே ஞானிகள் தான் பார்ப்பதற்கு பைத்தியக்காரர்கள் மாதிரி இருப்பாங்க, ஆனா அவர்கள் எல்லாம் தெரிந்தவர்கள். ஆனால் நடைமுறையில் நம்ம பார்க்கும்போது அவர்கள் பார்வையில் நம்ம எடை போட்டுடுறோம் இல்லையா, நம்முடைய மனசு என்ன பண்ணோம்னா இவனுக்கு என்ன தெரியுங்கிற மாதிரி எடை போட்டுடும். ஆனால் பகட்டாக பெருமைக்கு வாழ்கின்ற வேடதாரிகளை தான் இந்த சமுதாயம் வந்து நம்புது, ஞானிகளை இந்த உலகம் நம்பாது. ஏன்னா இங்கே வந்து உலகம் வந்து பகட்டுக்கும் இந்த மாதிரி பணத்துக்கும் அடிமையாகி கிடக்கிறதுனால உண்மை வந்து அவ்வளோ சீக்கிரம் வெளிவராது. அப்போ எந்த இடத்துல உண்மை வெளிவரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையான தேடுதல் இருக்கிறவங்களுக்கு தான் அது காட்டி கொடுக்கும், எல்லாருக்கும் அவ்வளவு ஈஸியாக கிடைச்சிடாது. ஆனால் அந்த உண்மை தான் என்றைக்கும் ஜெயிக்கும், சத்தியமேவ ஜெயத்தே அப்படின்னு தான் நம்முடைய பாரத தேசத்தில் லோகவே இருக்கு. அது உபனிஷத்து வேர்டு, அது உபனிஷத்துலேருந்து எடுக்கப்பட்ட வார்த்தை, வாய்மையே வெல்லும். ஏன்னா அந்த வாய்மை தான் இங்கே இறைவன், அவன் தான் உண்மையாக இருக்கின்றான், அவன் தான் எப்பொழுதும் எல்லா காலங்களிலும் பிரகாசித்து கொண்டிருக்கின்றான். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் இங்கே உபனிஷத்துகளெல்லாம் எடுத்து சொல்லி அந்த இறைவன் உண்மையிலேயே எப்படி இருக்கிறான் என்பதை நமக்கு அனுபவத்தில் காட்டி கொடுக்குது. அதுதான் இந்த விவேகானந்தர் போன்றவர்கள் கூட அனுபவம் ஆக்குன அந்த ஆனந்தத்திலே சொல்லுகின்ற வார்த்தை இதெல்லாம். இறைவன் என்று ஒருவன் இருந்தால் அவனை காண வேண்டும், இல்லாவிட்டால் அந்த இறைவன் இல்லாமல் இருப்பதே மேல் என்று ஒரு ஆஸ்திகன் சொல்கின்றான், நாஸ்திகன் சொல்லவில்லை. ஏன்னா இறைவனை தெரியாதவனோ இறைவனை வெறுப்பவனோ சொல்லலை, இறைவனை அறிந்து கொண்டவன் சொல்கின்றான். அப்ப நாமும் அது மாதிரி இறைவனை அனுபவமாக்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இங்கு உபநிஷதங்கள் சொல்ல வருகின்ற மந்திரங்கள் மூலமாக நம்ம தெரிந்து கொள்கின்றோம். அடுத்தது நான்காவது மந்திரத்தை நம்ம நேரம் கருதி நாளைக்கு பார்க்கலாம். அது வந்து ஆன்ம அனுபூதியின் உயர் பரிமாணத்தை பற்றி பேசுவோம், பார்க்கலாம் எப்படி முடியுதுங்கிறத பார்ப்போம். அப்போ இன்றைக்கு நான் இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.